Shall we turn to the book of Revelation, chapter 12, verse 1 and 2.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 12 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள்.
May the Lord bless the reading of this scriptural portion.
கர்த்தர்தாமே இந்த வசன பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.
This morning we were talking about the coming world events including the construction of the third temple.
மூன்றாவது ஆலயம் கட்டுதலாகிய காரியம் உட்பட இப்பொழுது நடக்கிற பல சம்பவங்களை நாம் காலையிலே தியானித்தோம்.
We know that we are living at a time where the things of the prophecies are fulfilling.
அங்கே அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி வருகிற ஒரு காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம்.
Now it is the question whether we are waiting for the Antichrist or we are waiting for the Lord's coming.
அந்திக்கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோமா அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம்.
Many brethren came and asked me, brother, whether the temple construction is going to take place first or the Lord is going to come first.
முதலாவது ஆலயம் கட்டப்பட போகிறதா அல்லது கர்த்தர் முதலாவது வருவாரா என்று சில சகோதரர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள்.
For that I have to explain to you.
அதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன்.
You know there are two aspects of the Lord's coming.
கர்த்தருடைய வருகையில இரண்டு பிரிவுகள் இருக்கிறது.
One, he is going to come for the church.
முதலாவது சபைக்காக கர்த்தர் வருகிறார்.
That is known as a rapture.
அது ரகசிய வருகையாகும்.
And the second is the glorious appearance of Lord Jesus Christ.
இரண்டாவது கர்த்தருடைய மகிமையோடு கூடின கர்த்தருடைய வருகை.
So the rapture is an event that can take place at any time.
கர்த்தருடைய ரகசிய வருகை எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம்.
That means there is nothing to fulfill for that. Even today, before our meeting ends, the camps ends, sometimes the Lord may come.
அது நடக்கிறதற்கென்று வேற எதுவும் நிறைவேறிய அவசியம் இல்லை. இன்றே கூட இந்த கேம்ப் முடிகிறதுக்கு முந்தி கூட கர்த்தருடைய வருகை இருக்கலாம், ரகசிய வருகை.
But there is the second aspect, the glorious coming of Lord Jesus Christ.
கர்த்தருடைய வருகையிலே இரண்டாவது அம்சமாக கர்த்தருடைய மகிமை நிறைந்த அந்த வருகை.
That is, he is going to come on the Mount Olive.
ஒலிவ மலையிலே கர்த்தர் வந்து இறங்க போகிறார்.
For that aspect,
அந்த அம்சத்திற்கு
there are so many prophecy yet to fulfill that.
இன்னும் சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது.
And before the coming of the Lord Jesus Christ,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பு
the temple has to be constructed there.
ஆலயம் அங்கே கட்டப்பட்டிருக்க வேண்டும்.
So we understand the temple construction is going to take place because the Lord's coming is very, very soon.
ஆகவே கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறதுனாலே அந்த ஆலய கட்டுமானமும் சீக்கிரத்திலே நடைபெற வேண்டியதாய் இருக்கிறது.
The question arising when the temple is going to be constructed.
கேள்வி எழுகிறது, எப்பொழுது இந்த ஆலயம் கட்டப்படும்?
There is no clear indication in the Bible when it is going to take place.
எப்பொழுது நடைபெறும் என்பதற்கு தெளிவான வெளிப்படுத்துதல்கள் குறிப்புகள் இருக்கிறது.
But Bible is one thing is sure, during the tribulation period there is a third temple in Jerusalem.
ஆனால் முன் அந்த உபத்திரவ காலத்திலே அங்கே எருசலேமிலே ஒரு ஆலயம் இருக்கும் என்பது தெளிவாக இருக்கிறது.
During the middle of the tribulation period,
உபத்திரவ காலத்தின் நடுவில்,
and the Antichrist will keep his image in the temple.
அந்திகிறிஸ்துவானவன் தன்னுடைய அந்த உருவத்தை அங்கே தன்னை அங்கே காண்பிக்கிறவனாக இருப்பான்.
That means before the first half or during the first half of the tribulation period the temple will be constructed.
ஆகவே இந்த உபத்திரவ காலத்தின் முதல் பகுதியிலேயே இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கும்.
Or probably,
அநேகமாக,
I do believe that probably the Antichrist may be an instrument for construction of the temple.
அந்திகிறிஸ்துவே இந்த ஆலயத்தை கட்டுகிறதிலே ஒரு கருவியாக செயல்படுவான் என்று நான் நம்புகிறேன்.
Or in that case,
அப்படி நடக்கும் பட்சத்தில்,
after the appearance of the Antichrist,
அந்திகிறிஸ்து தோன்றின பிறகு,
and the construction of the temple may start.
அந்த ஆலயத்தினுடைய கட்டுமானம் ஆரம்பிக்கப்படலாம்.
Now everything needed for the temple is now getting ready.
ஆலய கட்டுமானத்திற்கு தேவையான எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது.
That it shows that the Lord's coming in the mid-air is very soon.
கர்த்தருடைய மத்தியவான வருகை என்பது மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது.
Any time it can happen.
எந்த நேரத்திலும் நடக்கலாம்.
So we have to prepare for his coming.
ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
And one thing you have to understand.
ஒரு காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
We are not waiting for the Antichrist.
நாம் அந்திக்கிறிஸ்துவுக்காக காத்திருக்கவில்லை.
We are waiting for the Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறோம்.
One day when I was teaching the book of Revelation in our church.
எங்களுடைய சபையிலே ஒரு நாள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது
one brother came and said that I got a photograph of Antichrist. He told me
அந்திகிறிஸ்துவினுடைய போட்டோ வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் ஒரு சகோதரன் காட்டினார்.
So he showed me a photograph with the 666 on the forehead.
ஒரு அந்த போட்டோவிலே ஒருவனுடைய முகத்தில் அந்த நெற்றியிலே 666 பொறிக்கப்பட்டிருந்தது.
I said brother don't worry as long as we are here I am here he will not come.
சகோதரனை கவலைப்படாதீங்க, நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் அவன் வரமாட்டான்.
Bible very clearly says that as soon as the church is here the antichrist will not be revealed.
இங்கே சபையானது இருக்கிற வரைக்கும் அந்திகிறிஸ்து வெளிப்பட மாட்டான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது.
So believers we need not to wait for the antichrist, he will not be revealed as long as the church is here.
ஆகவே இங்கே ஆலயம் இங்கே சபை இருக்கும் வரைக்கும் அந்திகிறிஸ்துவானவன் வெளிப்பட மாட்டான் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கலாம்.
As the church is disappearing,
சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு
the antichrist will reveal himself.
அந்திகிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவான்.
That is what the 2 Thessalonians chapter 2 says to us.
2 தெசலோனிக்கே 2 அதிகாரம் அதைத்தான் சொல்கிறது.
He will not be revealed as long as the one who is hindering him is there.
இவர் இது இருக்கிற வரைக்கும் அந்த அந்திகிறிஸ்துவானவன் வெளிப்பட மாட்டான் என்பது அந்த தெசலோனிக்கே நிருபத்திலே வாசிக்கிறோம்.
There is someone who is preventing him to come.
அவன் வருகிறதை ஏதோ ஒன்று தடை செய்து கொண்டிருக்கிறது.
The Holy Spirit is preventing him to come.
அது வேறு யாரும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வருகையை தடை பண்ணி கொண்டிருக்கிறார்.
So when the Holy Spirit is taking us to be with the Lord,
பரிசுத்த ஆவியானவர் நம்மை கர்த்தரோடு இருக்கும்படி எடுத்துக்கொண்டு போன பிறகு
he will appear.
அவன் தோன்றுவான்.
So we are waiting for the Lord's coming, so prepare for the Lord's coming.
ஆகவே கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, நாம் ஆயத்தமாக இருப்போம்.
Now in chapter 11 of book of Revelation,
வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்திலே
we read about the two witnesses are going to come.
அங்கே இரண்டு சாட்சிகள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
In verse 15 on verse 3 onwards, verse 3
மூன்றாவது வசனம் 11 அதிகாரம் 3-4 வசனங்கள், என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரண்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே.
Yeah, here we see about the two olive trees and two lampstands.
இங்கே இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் சொல்லப்பட்டிருக்கிறது.
They are standing before the God.
அங்கே தேவனுக்கு முன்பாக அவை நிற்கிறதை பார்க்கிறோம்.
And they are going to prophesy for 1260 days.
அங்கே 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறார்கள்.
Or they are 42 months they are going to prophesy.
அதாவது 42 மாதங்கள் அவர்கள் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்வார்கள்.
And they are in Jerusalem.
அங்கே எருசலேமிலே இருக்கிறார்கள்.
And we see that they are compared to olive tree and the lampstand.
அவர்கள் ஒலிவ மரங்களுக்கும் விளக்கு தண்டுகளுக்கும் ஒப்பிடப்படுகிறார்கள்.
They are called as the two witnesses.
அவர்கள் இரண்டு பேரையும் சாட்சிகள் என்று அழைக்கிறோம்.
Some people say that is Elijah and Moses.
சிலர் சொல்லுகிறார்கள் அது எலியாவும் மோசேயும் என்று சொல்லுகிறார்கள்.
Some say it is Elijah and Enoch.
சிலர் ஏனோக்கும் எலியாவும் என்று சொல்கிறார்கள்.
But Bible is not saying anything.
ஆனால் வேதாகம் அதை குறித்து எதுவும் சொல்லவில்லை.
Bible says two witnesses.
இரண்டு சாட்சிகள் என்று மாத்திரம்தான் வேதாகமம் சொல்கிறது.
They will do lot of miracles.
அவர்கள் அநேக அற்புதங்களை செய்வார்கள்.
They can bring fire from heaven.
அங்கே வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வர முடியும்.
They can turn water into blood.
அங்கே தண்ணீரை ரத்தமாக மாற்ற முடியும்.
And the whole world will surprise about their miracles.
அவருடைய அற்புதத்தினாலே உலகம் முழுவதும் ஆச்சரியப்படும்.
You know the Moses turned water into blood.
மோசே தண்ணீரை ரத்தமாக மாற்றினது உங்களுக்கு தெரியும்.
Elijah brought fire from heaven.
எலியா அங்கே வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்தார்.
So that is why people think that it is Moses and Elijah.
ஆகவேதான் அது மோசேயும் எலியாவும் என்று மக்கள் நினைக்கிறார்கள்.
But as long as the Bible is not saying anything,
பொதுவாக வேதாகம் எதை குறித்து ஒன்றும் சொல்லாமல் இருக்கும் பொழுது
I think it is safer we need not to tell who is there.
நாம் அது யார் என்பதை சொல்லாமல் இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல காரியமாக இருக்கும்.
It is better to say two witnesses.
அது இரண்டு சாட்சிகள் என்று சொல்லுகிறது மட்டுமே போதுமானது.
But they will be having the spirit of Elijah and Moses.
ஆனால் அவர்கள் எலியா மோசேயினுடைய ஆவியை உடையவர்களாக இருப்பார்கள்.
As Moses and Elijah did they also do.
மோசேயும் எலியாவும் செய்தது போல அவர்கள் செய்வார்கள்.
Don't think that Moses and Elijah will come as such.
அதனாலே மோசேயும் எலியாவுமே அங்கே வருகிறதாக நினைக்க வேண்டாம்.
But two witnesses.
ஆனால் இரண்டு சாட்சிகள்.
Same like Moses and Elijah having the same spirit will come.
அதே ஆவியிலே இந்த இரண்டும் வருவார்கள்.
They will do miracles for God.
அவர்கள் தேவனுக்காக அதிசயங்களை அங்கே செய்வார்கள்.
And we here we see that the people around them they were not happy with these people.
ஆனால் அவர்களை சுற்றி இருக்கிற மக்கள் இவர்களை குறித்து சந்தோஷப்பட மாட்டார்கள்.
Especially the Antichrist will be against him.
குறிப்பாக அந்திகிறிஸ்துவானவன் இவர்களுக்கு எதிராக இருப்பான்.
Now you look at that they are compared to olive trees and two lampstands.
ஒரு காரியத்தை கவனியுங்கள், அவர்கள் ஒலிவ மரங்களுக்கும் விளக்கு தண்டுகளுக்கும் ஒப்பிடப்படுகிறார்கள்.
Do you remember this reference about two olive trees and the two lampstands?
இந்த ஒலிவ மரங்கள் விளக்கு தண்டுகளை குறித்த ஒரு விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
In the book of Zechariah
சகரியாவின் புத்தகத்திலே
chapter 4
நான்காம் அதிகாரத்தில்
verse 2
இரண்டாம் வசனத்திலே
we see a reference about the two olive trees and the lampstand.
அங்கே இதை குறித்த ஒரு விளக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
And it is mentioned there.
அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
It is speaking about Zerubbabel and Joshua.
அங்கே செருபாபேலையும் யோசுவாவையும் குறித்து சொல்லி இருக்கிறதாக சொல்லியிருக்கிறது.
So that means these two men are compared to Zerubbabel and Joshua.
ஆகவே இந்த இரண்டு பேரும் செருபாபேல் மற்றும் யோசுவாவை குறிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
What is this Joshua and Zerubbabel did?
யோசுவாவும் செருபாபேலும் என்ன செய்தார்கள்?
I told you in the morning.
காலையில சொன்னேன்.
They are the one who encouraged the people to build the second temple.
இரண்டாம் ஆலயத்தை கட்டுகிறதற்கு உற்சாகப்படுத்தினவர்கள் அந்த இரண்டு பேரும்.
So Zerubbabel and Joshua encouraged the Jewish people to build the temple.
செருபாபேலும் யோசுவாவும் யூத மக்களை அந்த ஆலயத்தை கட்டும்படி உற்சாகப்படுத்தினார்கள்.
If that is our understanding.
அப்படி நாம் புரிந்து கொள்கிற பட்சத்தில்
if our interpretation is correct.
நம்முடைய விளக்கம் சரியாக இருக்க வேண்டுமானால்
and these two men.
இந்த ரெண்டு பேரும்
probably
அநேகமாக
encouraging the Jewish people
யூதர்களை உற்சாகப்படுத்துகின்ற
to build the third temple
அந்த மூன்றாவது ஆலயத்தை கட்டுகிறதற்கு உற்சாகப்படுத்துகிறவர்கள்.
I hope you are getting my point.
நான் சொல்கிறதை புரிந்து கொள்கிறேன். இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஆலயம் கட்டுதல்.
That means these two men will encourage the people.
இந்த இரண்டு பேரும் மக்களை உற்சாகப்படுத்துகிறார்கள்
to build the third temple.
அந்த மூன்றாவது ஆலயத்தை கட்டுகிறதற்கு.
In that case,
அப்படி இருக்கும் பொழுது
the third temple will be built.
மூன்றாவது ஆலயம் கட்டப்படும்.
In the beginning of the tribulation period.
அது உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்தில் கட்டப்பட வாய்ப்பிருக்கு.
Because their ministry is mentioned that they are going to minister 1260 days.
அவருடைய ஊழியம் அந்த 1266 நாட்கள்.
So we see that in the beginning of the first half of the tribulation period the temple may be constructed.
ஆகவே உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்தில் அந்த ஆலயம் கட்டப்பட ஆரம்பிக்கும்.
That means that period is very very near.
ஆகவே அந்த காலமானது மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது.
Now we see that these two men are killed.
இந்த இரண்டு பேரும் கொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
The Antichrist is against them.
அந்தி கிறிஸ்துவானவன் இவர்களுக்கு எதிரானவன்.
And everybody will say we will not bury these people.
நாம் இவர்களை அடக்கம் பண்ண வேண்டாம் என்று சொல்கிறார்.
Let their body remain in Jerusalem in the streets of Jerusalem.
எருசலேமின் தெருக்களிலே அவர்கள் கிடக்கட்டும் என்று சொல்கிறார்கள்.
So 3.5 days.
மூன்றரை நாட்கள்.
And the Jerusalem street the body will remain.
அங்கே அவர்களுடைய சரீரம் அங்கே கிடக்கும்.
And we see on the third day.
மூன்றாவது நாளில்.
And they will be resurrected.
அவர்கள் உயிர் தழுவார்கள்.
And they will be taken into heaven.
அவர்கள் மோட்சத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவார்கள்.
And when they are killed
அவர்கள் கொல்லப்படும் பொழுது
the whole world will rejoice.
உலகம் முழுவதும் சந்தோஷப்படும்.
See verse 10 you read.
10வது வசனத்தை பாருங்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள்.
Yeah, like Christmas they are celebrating, giving the gifts and celebrating.
கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறது போல அங்கே ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள்.
Because these two people are dead.
இந்த இரண்டு பேரும் இறந்து விட்டார்கள்.
But on the third day, 3.5 days.
அந்த மூன்றரை நாட்களுக்கு பிறகு
they will be resurrected.
அவர்கள் உயிர் தழுவார்கள்.
And there will be a great earthquake.
அங்கே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி இருக்கும்.
And many will die in that earthquake.
அநேகர் அந்த பூமி அதிர்ச்சியினாலே மாண்டு போவார்கள்.
It's mentioned that 7,000 people will die in that earthquake.
அந்த பூமி அதிர்ச்சியில 7,000 பேர் இறந்து போவார்கள்.
Verse 13.
13ஆம் வசனம், அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே அந்த நகரத்தில் பத்தில் ஒரு பங்கு இடிந்து விழுந்தது, மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள்.
We see the same, so many things are happening during the tribulation period.
இந்த உபத்திரவ காலத்திலே அநேக சம்பவங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
And during the end of the tribulation,
அந்த உபத்திரவ காலம் முடியும் போது,
the Lord Jesus Christ is going to come.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார்.
Now the seventh trumpet is blowing.
ஏழாவது எக்காலம் ஊதப்படுகிறது.
The reign of Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி.
Now we see in verse 15.
15ஆம் வசனத்திலே,
the seventh angel sounded.
ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
What is happening there?
அங்கே என்ன நடக்கிறது?
Verse 15 you read.
15ஆம் வசனம், 11-15. அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின.
Here we see the Lord Jesus Christ is going to take over the whole world.
இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதையும் ஆளுகை செய்ய போகிறார்.
The kingdom of this world is become the kingdom of our Lord Jesus Christ.
இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யங்களாக மாறின.
He shall reign forever and ever.
அவர் நித்திய நித்தியமாய் ஆளுகை செய்வார்.
Yes, Jesus is coming to rule.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆள வரப்போகிறார்.
And when he is going to come again?
அப்படி திரும்பி வரும்பொழுது,
and the Old Testament saints will be resurrected.
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அங்கே உயிர்த்தெழுவார்கள்.
That is on the Mount Olive when the Lord's feet is touching.
When ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கால்கள் ஒலிவமலையிலே பதிக்கும் படும்போது,
we are coming along with him.
நாமும் அவரோடு வருவோம்.
And the Old Testament saints will be resurrected.
அந்த நேரத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுவார்கள்.
Verse 18 we read about that.
18ஆம் வசனத்திலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம்.
And Lord is going to give reward to the Old Testament saints.
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்க போகிறார்.
Now you read verse 18.
18ஆம் வசனத்தை வாசிப்போம்.
Yeah.
ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது.
That means it is about the final world war, Armageddon. The nations are angry and they are fighting against God.
கோபப்பட்டு நாடுகள் எல்லாம் சண்டை போடக்கூடிய அர்மகதோன் யுத்தத்தை குறிக்கிறது. பதினெட்டாம் வசனம், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள்.
Yeah, here is the time of the dead. They are going to be raised at that time.
அந்த நேரத்திலே அவர்கள் எல்லாரும் எழுப்பப்பட போகிறார்கள்.
The prophets are there.
அங்கே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அங்கே பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள்.
Those who fear the Lord is there.
கர்த்தருக்கு பயந்தவர்கள் இருக்கிறார்கள்.
That is all the Old Testament saints are there.
அங்கே உள்ள பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனைவரும் இருக்கிறார்கள்.
And Lord Jesus Christ is going to give them the rewards.
கர்த்தர் அவர்களுக்கு உரிய வெகுமதிகளை கொடுக்க போகிறார்.
They are going to be raised.
அவர்கள் எழுப்பப்பட போகிறார்கள்.
That is what is going to happen at that time.
அதுதான் அந்த நேரத்திலே நடக்க போகிற காரியம்.
So we see the seventh trumpet blowing.
ஏழாவது எக்காலம் ஊதப்படுகிறது.
And we see the Lord is going to come to reign upon the earth.
கர்த்தர் பூமியிலே ஆட்சி செய்யும்படியாக வரப்போகிறார்.
Now I will explain little more later on.
அதை பற்றி விளக்கமாக பின்னால் சொல்கிறேன்.
Now come to another passage.
இன்னொரு பகுதிக்கு வாருங்கள்.
A very peculiar passage, chapter 12.
12ஆம் அதிகாரம் கொஞ்சம் வினோதமான ஒரு அதிகாரம்.
And the Lord is giving a vision to John.
யோவானுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் அளிக்கிறார்.
And there we see a lady here.
அங்கே ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம்.
A lady.
ஒரு பெண்.
The cloth is a sun. She is clothed with the sun.
அவள் சூரியனை வஸ்திரமாக தரித்தவளாக இருக்கிறாள்.
And a sign appeared in heaven.
அங்கே வானத்திலே ஒரு அடையாளம் காணப்பட்டது.
And on her head there's a crown.
அவளுடைய தலையிலே ஒரு கிரீடம் இருக்கிறது.
How many stars?
எத்தனை நட்சத்திரங்கள்?
12 stars are there on the crown.
12 நட்சத்திரங்கள் அவளுடைய கிரீடத்திலே இருக்கிறது.
And under her feet,
அவளுடைய காலுக்கு கீழே,
there we see a moon is there.
அங்கே ஒரு நிலா இருக்கிறது.
So we see a moon.
அங்கே ஒரு நிலாவை பார்க்கிறோம்.
And she is now pregnant lady.
அவள் குழந்தை பேரை எதிர்நோக்கி இருக்கிறவளாய் இருக்கிறாள்.
And she is in a travel. She is in a extreme agony.
அங்கே அந்த குழந்தை பேற்றோடு வரக்கூடிய அந்த வேதனைக்கு தக்க வேதனையை நோக்கி
போய்கொண்டிருக்கிறாள்.
ஒரு குழந்தை பெறக்கூடிய ஒரு நிலைமையில
இருக்கிறாள்.
ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் ஒரு ஆண் பிள்ளையை
பெற்றாள்.
ஐந்தாம் வசனம், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது.
Yeah, here we see about a lady.
இங்கே ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம்.
And it is given as a sign in heaven.
அங்கே ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது.
And she is a pregnant.
அவள் குழந்தை பேரோடு இருக்கிறாள்.
She gave birth to a child.
குழந்தையை பெற்றெடுக்கிறாள்.
A male child.
ஒரு ஆண் குழந்தை.
Now what is the peculiarity of the male child?
இந்த ஆண் குழந்தையை பற்றிய வித்தியாசமான காரியம் என்ன?
He is going to rule the whole world.
அவர் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய போகிறார்.
With a rod of iron he is going to rule.
கையிலே அந்த இரும்பு தடியை வைத்துக்கொண்டு.
And he caught up into heaven.
அங்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்.
Now it is easy for us to understand who is the child.
இந்த குழந்தை யார் என்பதை புரிந்து கொள்வது நமக்கு எளிதான காரியம்.
Who is the child?
அந்த குழந்தை யார்?
Who is going to rule the whole world?
யார் உலகத்தை முழுவதையும் ஆட்சி செய்ய போகிறது?
We know that Jesus Christ is the child.
நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று.
In Psalm 2 we read that he is going to rule the whole world with the rod of iron.
அங்கே இருப்பு கோலால் அவர் அரசாள்வார் என்று சொல்லி இரண்டாம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம்.
So Jesus Christ is the child.
ஆகவே இயேசு கிறிஸ்து தான் அந்த குழந்தை.
But the question arising, who is the mother?
கேள்வி எழுகிறது, தாய் யார்?
Who is this lady?
இந்த ஸ்திரீ யார்?
There are a lot of interpretation.
இதற்கு பல விளக்கங்கள் உண்டு.
Some says is the church is the lady.
சிலர் சொல்கிறார்கள் சபைதான் அந்த பெண் என்று.
But we know the church never gave birth to Jesus Christ.
ஆனால் நமக்கு தெரியும் சபையானது இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கவில்லை.
So this is not the church.
ஆகவே இது சபையை குறிக்கவில்லை.
Some says the Mary, the Mary, Virgin Mary is this lady.
சிலர் சொல்கிறார்கள் மரியாள் என்று சொல்லி.
Of course some similarities are there.
சில ஒப்புமையான ஒன்றுபட்ட காரியங்கள் இருக்கலாம்.
But there are a lot of difficulty to explain about the 12 stars and the sun and the moon and all. It's very difficult.
ஆனால் மரியாள் என்று சொல்லும் பொழுது அந்த நட்சத்திரம் மற்றும் கிரீடங்களை வைத்து நான் விளக்கம் சொல்ல முடியாது.
And we don't read about 1260 days and all where she suffered and all about Mary.
அங்கே அந்த 42 மாதங்கள் என்று கணக்கு சொன்னோமே, அதை வைத்தும் இந்த மரியாளை வைத்தும் நாம் சம்பந்தப்படுத்தி காட்ட முடியாது.
So exactly Mary is not also fitting.
ஆகவே
Mary is also not fitting.
மரியாள் அந்த இடத்திற்கு பொருத்தமான ஒரு விளக்கமாக இருக்க முடியாது.
So the best fitting person,
பொருத்தமான விளக்கமாக இருக்க வேண்டுமானால்,
is the nation of Israel.
அது இஸ்ரவேல் தேசம்.
See, this lady is representing the nation of Israel.
இந்த பெண்ணானவள் இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறாள்.
You know, Jesus Christ came from the nation of Israel.
இஸ்ரவேல் அந்த கோத்திரத்திலிருந்து தான் கர்த்தர் வந்தார் என்பது நமக்கு தெரியும்.
Israel gave birth to the Lord Jesus Christ.
இஸ்ரவேல் கர்த்தரை பெற்றெடுத்தது.
So this lady is representing the nation of Israel.
ஆகவே இந்த ஸ்திரீயானவள் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறதா இருக்கிறது.
And God has kept the nation of Israel in heaven.
அங்கே இஸ்ரவேலை கர்த்தர் அங்கே மேலே வைத்திருந்தார்.
As a sign.
ஒரு அடையாளமாக.
So that look at the nation of Israel.
எல்லாரும் இஸ்ரவேலை பாருங்கள்.
And you will understand what is happening around us.
நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியும்.
So whenever you study the prophecy,
ஆகவே எப்பொழுதெல்லாம் தீர்க்க தரிசனங்களை படிக்கிறீர்களோ,
you should look at the nation of Israel.
இஸ்ரவேலையும் சேர்த்து பார்க்க வேண்டும்.
You know a dream Joseph had.
யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வந்தது.
You know what was the dream?
அந்த கனவு என்ன?
Joseph was there in the dream.
அங்கே யோசேப்பு அந்த சொப்பனத்தை பார்த்தான்.
And he saw moon and the stars.
அங்கே நிலாவும் நட்சத்திரங்களும் தோன்றின.
And sun is also there.
அங்கே சூரியனும் இருந்தது.
And he saw that all the stars are falling down before him.
அவனுக்கு முன்பாக எல்லா நட்சத்திரங்களும் விழுந்தது என்று சொல்கிறான்.
He told his daddy, 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 I saw a dream.
அவன் அப்பா அப்பா நான் ஒரு கனவு கண்டேன்.
Jacob said, what was the dream?
யாக்கோபு சொன்னான், என்ன கனவு தம்பி?
Yeah, sun, moon and 12 stars.
அங்கே சூரியன் சந்திரன் இன்னும் 12 நட்சத்திரங்களை
கண்டேன். And all are falling before me.
எல்லாம் எனக்கு முன்பாக விழுந்தன.
Jacob said, we don't say like that, we are going to worship you or what?
நாங்கள் உன்னை விழுந்து வணங்குவோம் என்று சொல்லுகிறாயா, அப்படி சொல்லாதே.
What Jacob means is that you are referring to my family.
யாக்கோபு சொல்லுகிறான், நான் என்னுடைய குடும்பத்தை சொல்லுகிறாயா?
The sun, moon and the stars referring the whole family of Jacob.
சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது.
So we see the sun, moon and the stars referring to the nation of Israel.
ஆகவே இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது.
So this is very clear that this lady is a representing the nation of Israel.
ஆகவே இந்த ஸ்திரியானவள் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது என்பது தெளிவாக இருக்கிறது.
Now why God created sun, moon and stars?
ஏன் இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை கர்த்தர் உண்டு பண்ணினார்?
You read Genesis chapter 1.
நீங்கள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் பாருங்கள்.
Verse 14.
14ஆம் வசனம்.
There is a reference why God created sun, moon and the stars.
கர்த்தர் ஏன் இவையெல்லாம் உண்டாக்கினார் என்பதற்கு அங்கே விளக்கம் இருக்கிறது.
God created sun, moon and the stars so that we should know the day, time, season, everything.
காலங்களையும் நாட்களையும் அறிந்து கொள்வதற்காக இவற்றை எல்லாம் உண்டாக்கினார் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது.
If there is no sun, moon and the stars,
சூரிய, சந்திரன், நட்சத்திரங்களை
we won't understand at what time we are living.
அவர் படைத்தராவிட்டால் நமக்கு என்ன காலத்திலே வாழ்கிறோம் என்று தெரியாது.
We won't understand which month we are living.
எந்த மாதத்திலே இருக்கிறோம் என்று தெரியாது.
We won't understand which year we are living.
எந்த வருஷத்திலே இருக்கிறோம் என்று தெரியாது.
So to know the season, years and time in which we are living, we have to look at the star, moon and the sun.
ஆகவே காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இவற்றை எல்லாம் உண்டாக்கினார்.
Same way,
அதே போல
God has kept the nation of Israel.
கர்த்தர் அந்த இஸ்ரவேல் தேசத்தை வைத்தார்.
Why God has kept them?
ஏன் அவர்களை அப்படி வைத்தார்?
Look at the nation of Israel.
இஸ்ரவேல் தேசத்தை பாருங்கள்.
You will understand at what time you are living.
அதை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்
என்று அறியலாம். You will understand whether you are living at the end time.
அது முடிவு காலத்திலே இருக்கிறீர்களா?
Or you are living at the middle time.
நடுக்காலத்திலே இருக்கிறீர்களா?
Where you are living, you should understand by looking at the Israel.
எந்த காலகட்டத்திலே வாழ்கிறீர்கள் என்பதற்கு இஸ்ரவேலை பார்த்து புரிந்து
கொள்ள. So those who believe in the Bible,
ஆகவே வேதாகமத்தை விசுவாசிக்கிறவர்கள்,
they should always look at the nation of Israel and their
development. இஸ்ரவேலை நாம் பார்க்க வேண்டும்.
And we will understand which time we are living.
நாம் என்ன காலத்திலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம்.
This morning we saw very clearly.
இந்த காலையிலே தெளிவாக பார்த்தோம்.
Israel is ready for the third temple.
இஸ்ரவேலானது மூன்றாவது ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறது.
So which time we are living?
எந்த காலத்திலே வாழ்கிறோம்?
We are living at the time when the Lord is going to come.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய காலகட்டத்திலே இருக்கிறோம்.
So you study the nation of Israel.
ஆகவே இஸ்ரவேல் தேசத்தை பற்றி படியுங்கள்.
So this lady is representing the nation of Israel.
ஆகவே இந்த ஸ்திரியானவள் இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறார்.
God has kept her as a sign in the firmament.
கர்த்தர் அங்கே விண்ணிலே அவளை ஒரு அடையாளமாக வைக்கிறார்.
But Satan is against her.
ஆனால் சாத்தான் இவளுக்கு விரோதமாக இருக்கிறார்.
We see a dragon with a seven head.
இங்கே ஏழு தலைகளை உடைய ஒன்றை நாம் இங்கே நாம் பார்க்கிறோம்.
And this dragon is having a 10 horns and the 7 crowns upon his head.
இந்த மிருகமானது தன்னுடைய தலையிலே 10 கொம்புகளையும் ஏழு கிரீடங்களையும் கொண்டதாக இருக்கிறது.
Now verse 4 you read.
4வது வசனத்திலே பார்க்கிறோம்.
What this dragon is doing?
இது என்ன செய்கிறது? அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது.
You know who is this dragon?
இந்த மிருகம் யார் என்பது நமக்கு தெரியும்.
Who is this dragon?
இந்த மிருகம் யார்?
Satan.
சாத்தான்.
The old serpent.
அங்கே வலு சர்ப்பம், அப்பொழுதுள்ள சர்ப்பம்.
We see that this dragon is against the Lord Jesus Christ.
இந்த மிருகமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான ஒன்று.
He is coming from heaven.
அது வானத்திலிருந்து வந்த ஒரு மிருகம்.
And from the heaven God is throwing him out.
அங்கே வானத்திலிருந்து அவரை கீழே தள்ளப்பட்டு வந்த ஒரு மிருகம்.
And we see there is a great war in the heaven.
அங்கே விண்ணிலே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது.
Verse 7 we read that.
7வது வசனத்திலே பார்க்கிறோம்.
verse 7:12
வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை.
Yeah, they are thrown out of the heaven.
இவர்கள் யாவரும் மேலிருந்து தள்ளப்பட்டவர்கள்.
And he is coming with all the anger into the earth.
பயங்கர கோபத்தோடு பூமிக்கு அவன் வருகிறான்.
He know that only few days are remaining.
அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது என்று தெரியும்.
He is coming against the believers.
விசுவாசிகளுக்கு எதிராய் வருகிறான்.
Like a roaring lion he is coming.
கர்ஜிக்கிற சிங்கம் போல் வருகிறான்.
And he wants to devour the believers.
அங்கே விசுவாசிகளை விழுங்குவதற்காக
ஆயத்தம். Satan is very active.
அங்கே சாத்தான் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுகிறான்.
What is his duty?
அவனுடைய கடமை என்ன?
24 hour duty.
24 மணி நேர வேலை.
There is no shift duty, he is on 24 hour duty.
அவனுக்கு ஷிப்ட் வேலை கிடையாது, முழு நேர வேலை.
What is the duty?
அவனுடைய வேலை என்ன?
Accusing the brethren before God.
தேவனுக்கு முன்பாக விசுவாசிகளை குற்றப்படுத்துகிறது.
Now he is telling before God.
இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறான் கர்த்தருக்கு
முன்பாக. See, now there is a two people, Koshi Matthew and Dhanapal is a
கோஷி மேத்யூ தனபால் என்பவர்கள் அங்கே பிரசங்கம் பண்ணி
கொண்டிருக்கிறார்கள்.
அங்கே பிரசங்கித்துக்
கொண்டிருக்கிறார்கள்.
இவர்கள் இடத்திலே இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் அங்கே சுட்டிக்காட்டி அதை அவன் அங்கே கர்த்தருக்கு முன்பாக
சொல்கிறான்.
24 மணி நேரம் ரிப்போர்ட் பண்ற வேலை.
He is perfect in his duty.
அவனுடைய வேலையிலே பரிபூர்ணமாக இருக்கிறான்.
And that is what he is doing.
அதான் இங்கே செய்கிறான்.
Accusing the brethren.
விசுவாசிகளை குற்றப்படுத்துகிறார்.
Accusing you and me.
உங்களையும் என்னையும் குற்றப்படுத்துகிறான்.
And God is throwing him down one day.
கர்த்தர் ஒரு நாளிலே மேலே இருந்தவனை கீழே தள்ளுகிறார்.
And his end is very near.
அவனுடைய முடிவு சமீபமாயிருக்கிறது.
And God is going to bind him up.
கர்த்தர் அவனை கட்டப் போகிறார்.
So he is against Lord Jesus Christ.
கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமானவன்.
He is against you and me.
உங்களுக்கும் எனக்கும் விரோதமானவன்.
And thirdly he is against the nation of Israel.
மூன்றாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமானவன்.
Look at that, what happened? This dragon is fighting with this lady.
அந்த வலுசர்ப்பம் என்ன செய்கிறது என்று பாருங்கள்.
Verse 13.
13 வசனம். வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது.
Yeah, see that he is going to devour this lady.
இந்த ஸ்திரீயை விழுங்க பார்க்கிறான்.
Then God gives that lady two wings of the eagle.
ஆனால் இந்த ஸ்திரீக்கு கர்த்தர் கழுகினுடைய ரெண்டு சட்டைகளை கொடுக்கிறார்.
And with the wings she is flying.
அந்த ரெண்டு சட்டைகளினாலே அவள் பறந்து செல்கிறாள்.
And God is preserving this lady in a very peculiar place.
கர்த்தர் மிகவும் வினோதமான நிலையிலே, வித்தியாசமான நிலையிலே இந்த ஸ்திரீயை பாதுகாக்கிறார்.
Satan wants to destroy the nation of Israel.
சாத்தானுக்கு இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று விருப்பம்.
And they want to eliminate the Jewish people.
யூதர்களையே அழித்து ஒழிக்க வேண்டும்.
But God is with them.
ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார்.
God is protecting them.
கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார்.
You know, in this world,
இந்த உலகத்திலே,
the one race is suffered maximum.
ஒரு இனமானது, மனித இனம் அதிக கஷ்டப்பட்டிருக்கிறது.
Not Indians.
இந்தியர்கள் அல்ல.
Not Africans.
ஆப்பிரிக்கர்கள் அல்ல.
But which one?
யார்?
The Jewish race.
யூத இனம்.
Why?
ஏன்?
They are good looking people.
அவர்கள் பார்க்கிறதுக்கு நல்லா இருப்பாங்க.
They are very fair people.
உண்மையிலே பார்க்கிறதுக்கு அழகானவர்கள்.
Nice people to talk about.
நல்ல பேசுறதுக்கு அருமையானவர்கள்.
They are the most intelligent people in the world.
உலகத்திலே அதிக அறிவு படைத்தவர்கள்.
How you can say they are most intelligent?
எப்படி உங்களுக்கு தெரியும் அறிவு படைத்தவர்கள் என்று?
Yeah, the maximum scientists they are, they have the
உலகில் இருக்கிற அறிவியல் அறிஞர்கள் அநேகம் பேர் யூதர்கள்.
You know the best prize in the world called a Nobel prize.
நோபல் பரிசு மிகவும் சிறந்த பரிசு.
Yes or no? The best prize. So the maximum Nobel prize got to this race.
இந்த இனத்தார் தான் அதிகமாக எண்ணிக்கையிலே நோபல் பரிசு பெற்றவர்கள்.
For the last 100 years,
கடைசி அந்த 100 வருஷங்களிலே,
110 years the Nobel prize has started.
110 வருஷங்களாகிறது நோபல் பரிசு கொடுக்க
ஆரம்பித்தது. And more than 180 Nobel prize went to the Jewish people.
180 பேர் அங்கே நோபல் பரிசு வாங்கி இருக்கிறார்கள்.
Jewish race.
யூத இனத்தை சேர்ந்தவர்கள்.
How many Indians got? You count it.
எத்தனை இந்தியர்கள் வாங்கி இருக்கிறார்கள்? என்ன
Indians? How many? Not two, more than two anyhow. See, it will remain within the 10 fingers.
10 விரல்களுக்குள்ளாகத்தான்
எண்ணிக்கைக்குள்ளாகத்தான். You count the Indians who got the Nobel Prize.
இந்தியர்கள் நோபல் பரிசு வாங்கினவர்கள் எத்தனை பேர் என்று எண்ணி
பாருங்கள். There are Jewish people more than 180 Nobel Prize winners are there.
180க்கு மேலாக நோபல் பரிசு பெற்ற யூதர்கள் இருக்கிறார்கள்.
The world is developed up to this stage because of the Jewish people.
உலகம் இவ்வளவு தூரம் முன்னேறி வளர்ந்து போயிருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் யூதர்கள்.
Then why people are against them?
ஏன் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள்?
We don't know why they are against them.
நமக்கு தெரியல ஏன் அவ்வளவு வெறுப்பு.
There was a survey conducted in Europe recent time.
ஐரோப்பாவில் சமீபத்திலே ஒரு சர்வே எடுத்தார்கள்.
And they said what is the reason for there is no peace in the world?
உலகத்தில் ஏன் சமாதானம் இல்லை என்று சொல்லி ஒரு கணக்கு எடுத்தார்கள்.
And they said what is the reason?
என்ன காரணம்?
The answer was given 60% given they said it is because of Jewish people.
60% பேர் என்ன பதில் சொன்னார்கள்? இந்த சமாதானம் இன்மைக்கு காரணமே யூதர்கள்.
They say that if Jewish people are not there, there will be peace in the world.
யூதர்களே இல்லாமல் இருந்தால் சமாதானம் இருக்கும்.
I can't understand why they do like that.
அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் தெரியவில்லை.
The reason we have in the Bible.
இதற்கு காரணம் வேதாகமத்தில் இருக்கிறது.
Bible is the only book which says why the people are against them.
அவர்களுக்கு ஏன் எதிராக இருக்கிறார்கள் என்பதிலே வேதாகமத்திலே பதில் இருக்கிறது.
நம்பர் 1
முதலாவது
they crucified the son of god.
அவர்கள் தேவ குமாரனை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள்.
When they were crucifying
அப்பொழுது சிலுவையில் அறையும் பொழுது
they said like this
இப்படி சொன்னார்கள்.
Let his blood come upon us and our children.
இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக.
They asked for that.
அதை அவர்கள் கேட்டு வாங்கினார்.
So all the 2000 years.
அவ இந்த 2000 வருஷங்கள்.
The blood of Lord Jesus Christ is upon them.
அவருடைய இரத்தப்பழியானது அவர்கள் மேல் இருந்திருக்கிறது.
The second reason we have here.
இரண்டாவது காரணம்.
The satanic against them.
சாத்தான் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்.
You know 6 million people were killed by the Hitler.
6 மில்லியன் யூதர்கள் ஹிட்லரினாலே யூதர்கள் கொல்லப்பட்டார்.
If you read that book you will terrify.
அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் நடுங்கி போவீர்கள்.
I read one book of Hitler's atrocity against the Jewish people.
ஹிட்லர் செய்த அக்கிரமங்கள் யூதருக்கு எதிரானவைகளை வாசிக்கும் பொழுது நான் படித்திருக்கிறேன்.
That night I could not sleep.
அந்த இரவில் என்னால் தூங்க முடியவில்லை.
So horrible it is.
அவ்வளவு பயங்கரமானது.
Hitler, why you did like that?
Hitler ஏன் இப்படி செய்தாய்?
And Hitler has no answer.
அவனிடத்தில் ஒரு பதிலும் இல்லை.
I don't know. I hate Jewish people. That's all.
எனக்கு தெரியாது. எனக்கு யூதர்களை பிடிக்காது அவ்வளவு.
See, the Satan is motivating these people.
சாத்தான் இவர்களை எல்லாம் தூண்டி விடுகிறான்.
And he wants to eliminate the Jewish people.
யூதர்களையே அழித்து ஒழிக்க விரும்புகிறான்.
But God is their God.
ஆனால் கர்த்தர் அவருடைய கர்த்தர்.
And he is with them.
அவர்கள் அவரோடு இருக்கிறார்.
God is going to preserve them.
கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார்.
Now the coming Antichrist.
இங்கே வரக்கூடிய அந்திகிறிஸ்து.
He is the representative of Satan.
சாத்தானுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்.
He will also do the same thing what Hitler has done.
ஹிட்லர் செய்த அதே காரியத்தை இவன் செய்ய முயற்சி செய்வான்.
Hitler is a little toy before that.
ஹிட்லர் இவனுக்கு முன்பாக ஹிட்லர் ஒரு சின்ன பொம்மை போன்றுதான்.
What Hitler has done will be nothing what is going to do by this Antichrist.
இவன் செய்ய போகிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஹிட்லர் செய்தது மிக சிறிய காரியம்.
This Antichrist is going to kill the Jewish people.
இந்த அந்திகிறிஸ்து யூதர்களை அழிக்க போகிறார்.
But here we see.
ஆனால் இங்கே பார்க்கிறோம்.
42 months.
42 மாதங்கள்.
Here we see the Lord is preserving them in the wilderness.
கர்த்தர் அவர்களை வனாந்தரத்திலே பாதுகாக்கிறார்.
We don't know how he is going to do that.
அவர் எப்படி செய்ய போகிறார் நமக்கு தெரியாது.
Some prophetic scholars say that.
சில தீர்க்கதரிசன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள்.
They say that there is a place known as Petra in Jordan.
யோர்தானிலே பெட்ரா என்று ஒரு இடம் இருக்கிறது.
You heard about the Petra?
பெட்ராவை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
It is the seventh wonders of the world. One of the seventh wonders of the world.
உலக அதிசயங்கள் ஏழிலே அது ஒன்று.
It was the place where the Edomite, the Esau's children were staying.
ஏசாவினுடைய சந்ததியான ஏதோமியர் அங்கே இருந்தார்கள்.
And the huge mountains are there.
அங்கே பெரிய பெரிய மலைகள் உண்டு.
And there are so many clefts, cavities are there, caves are there.
அங்கே அநேக குகைகள் இடைவெளிகள் உண்டு.
And if anybody hides there, nobody can find it out.
அங்கே யாரும் ஒளிந்து கொண்டால் யாருக்கும் தெரியாது.
So some people think that is the place where God is going to preserve them.
சிலர் நினைக்கிறார்கள் அங்கேதான் கர்த்தர் அவர்களை வைத்து பாதுகாப்பார் என்று.
So some people, the tourist people, they go there.
சில சுற்றுலா பயணிகள் அங்கே போகிறார்கள்.
When they go there, they keep some Bible and all.
அங்கே போய் சில பைபிளை வச்சுட்டு வராங்க.
Why they? Because they say the Jewish people will come at that time and they will be able to read the Bible.
அவர்கள் யூதர்கள் அப்படி அங்கே வந்தால் அவர்கள் எடுத்து பைபிள் படிக்கட்டும் என்று அங்கே வைத்து விட்டு போகிறார்கள்.
We don't know much about that.
அதை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது.
But one thing is sure.
ஆனால் ஒரு காரியம் உறுதி.
God is going to protect his people Israel.
கர்த்தர் இஸ்ரேலாகிய தன்னுடைய மக்களை பாதுகாக்க போகிறார்.
He will give the wings of the eagle.
அங்கே கழுகினுடைய செட்டைகள் கொடுக்கப்படுகிறது.
42 months he will preserve them.
42 மாதங்கள் பாதுகாப்பார்.
This is what the chapter 12 speaks about.
இதுதான் 12 அதிகாரம் நமக்கு போதிக்கிறது.
It is the future of the people of Israel is mentioned.
இங்கே இஸ்ரவேலினுடைய எதிர்காலம் சொல்லப்பட்டிருக்கிறது.
Now we have come to chapter 13.
இப்பொழுது 13 அதிகாரத்துக்கு போவோம்.
One of the most crucial chapter.
மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம்.
Now we have we are going to see three people here.
இங்கே மூன்று வகையான மக்களை பார்க்கிறோம்.
In chapter 12 we saw the red dragon, the Satan.
அங்கே 12ஆம் அதிகாரத்திலே வலு சர்ப்பமாகிய சாத்தானை பார்த்தோம்.
In chapter 13 we are going to see the antichrist.
13ஆம் அதிகாரத்திலே அந்திக்கிறிஸ்துவை பார்க்க போகிறோம்.
And we are going to see another his associate, his friend called the false prophet.
அவனுடைய நட்பாளனாகிய ஒரு கள்ள தீர்க்க தரிசியை பார்க்க போகிறோம்.
See in chapter 13
13ஆம் அதிகாரத்திலே
and chapter 12
12ஆம் அதிகாரத்தையும்
பாருங்க. We have the satanic trinity.
இங்கே சாத்தானுடைய திரித்துவத்தை பார்க்கிறோம்.
Satan,
சாத்தான்,
Antichrist,
அந்திக்கிறிஸ்து,
and false prophet,
கள்ளத்தீர்க்கதரிசி.
We will study about that in the later in the class.
வரக்கூடிய வகுப்புகளிலே அதை படிப்போம்.
But we know about the Satan, it is mentioned in chapter 12.
12ஆம் அதிகாரத்திலே சாத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
You know that it is called as a dragon.
அங்கே வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Different names are given.
வித்தியாசமான பெயர்கள்.
Dragon,
வலு சர்ப்பம்,
Satan,
சாத்தான்,
Devil,
பிசாசு.
So many names are given.
பல பெயர்கள்.
You know, if you count the name of the dragon in the book of Revelation,
வலு சர்ப்பம் என்கிற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்று பார்த்தால்,
it is 13 times it appears.
13 முறை.
Okay, if you count Satan and Devil,
சாத்தானையும் பிசாசு என்கிற வார்த்தைகளையும் பார்த்தால்,
again 8 plus 5 about 13 comes again.
அதுவும் 13 முறை சொல்லப்பட்டிருக்கிறது.
Something related with the number 13.
இந்த 13 ஐ குறித்து ஏதோ இருக்கிறது.
Something interesting.
அது நல்ல உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய
ஒரு. When you talk about the dragon, Satan and all, number 13 is coming.
அங்கே வலு சர்ப்பம், பிசாசு, சாத்தான் என்று சொல்லும் பொழுது 13ஆம் நம்பர் வருகிறது.
You know, internationally number 13 is a very bad number.
உலக அளவிலே 13 என்பது அவ்வளவு ஒரு நல்ல எண்ணாக கருதப்படுவதில்லை.
In a hotel room you can never see a number 13, you know that.
ஹோட்டல்களிலே போய் தங்குகிற இடத்திலே 13ஆம் நம்பர் பெரும்பாலும்
இருக்கிறது. Everybody is afraid of number 13.
எல்லாருமே 13-ஐ கண்டு பயப்படுகிறார்.
Satan is total number is 13, we see again.
சாத்தானுக்கு கூட்டி வரும் பொழுது அவனுக்கு 13 வருகிறது.
If number 13 has any meaning,
13க்கு ஒருவேளை ஏதும் அர்த்தம் இருக்குமானால்,
because Bible says that numerology has some meaning.
வேதாகம் சொல்லுகிற இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது.
You know, number 7 is a perfect number, divine number, is a good number.
ஏழாம் எண் ஒரு நல்ல எண் என்று நாம் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம்.
When we see 666, fear comes in our heart.
666 என்ற உடனே நமக்கு ஒரு பயம் இருக்கிறது.
That means the numbers have some impact on human life.
மனித வாழ்க்கையிலே இந்த எண்கள் சில தாக்கத்தை
ஏற்படுத்துகின்றன.
எண் என்பது வேதாகமத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்தது.
13ஆம்
எண்ணை குறித்து பார்க்கும் அங்கே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் அந்த எண்ணை பார்க்கிறோம்.
ஆதியாகமம் chapter 14
ஆதியாகமம் 14
and verse 4 we read about the number 13 first time.
4ஆம் வசனம், இவர்கள் 12 வருஷம் கெதர்லாகமேரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள்.
யா கலகம் பண்ணினான், that is they were rebelled against God.
அவர் தேவனுக்கு
rebelled,
தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுதல்.
That means number 13 is a number of rebellion.
13 என்பது கலகம் பண்ணுகிற எண்.
So it's not a good number.
ஆகவே அது நல்ல நம்பர் அல்ல.
So Satan is also like that. He's a rebellion man.
சாத்தானும் கலகம் பண்ணுகிறவன்.
One day one mother told me.
ஒரு நாள் ஒரு தாயார் என்னிடம் சொன்னார்.
I said up to 12 years my son was listening me everything.
12 வயசு வரைக்கும் என் பையன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு
இருந்தான். Whatever I say, my son was so obedient up to the age of 12.
நான் என்ன சொன்னாலும் என் பையன் 12 வயசு வரைக்கும் சொன்னபடியே செய்வான்.
But when he became 13,
13 வயசு வரும்போது,
he is not listening me.
சொல்றத கேட்க மாட்டேங்கிறான்.
A teenager.
அவனுக்கு டீனேஜர் என்று பெயர்.
So 13 is a number of rebellion.
ஆகவே 13 என்பது கலகம்
பண்ணுகிற,
தாயார்கள் கூட அந்த 13-ஐ கண்டு பயப்படுகிறார்.
Yeah, we know the children, they rebel when they are entering into the teenage.
ஆகவே இந்த டீனேஜ் என்று சொல்லப்படுகிற வயதுக்குள்ளே நுழையும் பொழுது இவர்கள் கலகம் பண்ணுகிறார்கள்.
Satan is the reason. Satan is a rebellious person.
அதற்கு காரணம் இந்த கலகம் பண்ணுகிற சாத்தான்.
So is the number 13.
ஆகவே இந்த 13 வயது.
And in verse chapter 13,
இங்கே 13ஆம் அதிகாரத்திலே,
and we are coming,
வெளிப்படுத்துதல் 13,
there we see about the satanic trinity.
அங்கே சாத்தானுடைய திரித்துவத்தை பார்க்கிறோம்.
The red dragon,
அங்கே வலு சர்ப்பம்,
antichrist,
அந்திக்கிறிஸ்து,
and the false prophet,
கள்ள தீர்க்கதரிசி.
I think we will continue with this study in the next evening session.
மாலை நேர
We have got more time.
All right, you are willing to listen, I can continue. His temperature is very high. And we are talking about the Antichrist. Okay, I will take for 10 more minutes. Okay, take the next slide.
Avar 10 nimidam eduthukolugiren.
Okay. Now read chapter 13 verse 1 to 1.
13 adhigaram mudhal vasanam. Pinbu naan kadarkarai manalin mel nindren. அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன.
Here is the Antichrist.
இங்க அந்திகிறிஸ்து இருக்கிறார்.
Don't think that he is looking like a beast. He is not like that. He is a very good looking man.
அவன் ஏதோ மிருகத்தை போல் இருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம். பார்க்கிறதற்கு அழகானவன்.
When I show this picture, people think that Antichrist is going to look like that.
இந்த படத்தை பார்த்த உடனே அந்திகிறிஸ்துவும் இப்படித்தான் இருப்பான் என்று
சொல்ல நினைக்கிறேன்.
அப்படி இல்ல.
He is a fair European.
அழகான ஐரோப்பா நாட்டை
சேர்ந்த. Very good looking man.
பார்க்கிறதற்கு அழகா இருப்பான்.
And all will be attracted by him.
எல்லாரும் அவனால் கவரப்படுவார்கள்.
Of course he will be better than Obama. He is not an African.
அவன் பார்க்கிறதுக்கு ஒபாமாவோட நல்லா தான் இருப்பாரு.
See, the Bible describes that he is a heart, his mind is like a beast.
வேதம் சொல்கிறது அவனுடைய இருதயமும் மனதும் ஒரு மிருகத்தனமுள்ள இருதயமாக மனமாக இருக்கும்.
Now look at that, he is a seven-headed beast.
ஏழு தலையுடைய ஒரு மிருகம்.
And he is having the 10 horns.
அங்கே 10 கொம்புகள் இருக்கிறது.
He is looking like a lion.
சிங்கத்தை போன்று தோற்றம் அளிக்கிறவன்.
Then his body is looking like a leopard.
அவனுடைய உடல் ஒரு சிறுத்தையை போல இருக்கும்.
And his feet is like a bear.
அவனுடைய கால்கள் கரடியினுடைய கால்களை போல இருக்கும்.
You remember these animals are mentioned in the Bible?
இந்த மிருகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல, அது பார்த்திருக்கீங்களா?
Lion,
சிங்கம்,
leopard,
சிறுத்தை,
and a bear,
கரடி.
Which chapter it is mentioned? All these three animals.
இந்த மூணு மிருகங்களும் எந்த பகு எந்த அதிகாரத்தில்?
Anybody remembers?
யாருக்கா ஞாபகம் இருக்கா?
Lion, bear, and leopard.
சிங்கம், கரடி, சிறுத்தை.
Which one?
Which chapter?
First Samuel, no. Daniel chapter 7.
Daniel 7th அதிகாரம்.
Daniel chapter 7.
Daniel 7th அதிகாரத்தில்
there are a dream he had seen.
அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான்.
When he was looking he saw an animal is coming from the sea.
அங்கே கடலிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறது.
And that he looking like a lion.
அங்கே சிங்கத்தை போல் தோற்றம் அளிக்கிறது.
Then afterwards he again looked at.
மறுபடியும் பார்க்கிறான்.
Then he saw another animal is coming.
இன்னொரு மிருகம் வருகிறது.
And that is like a bear.
அது கரடியை போல் இருக்கிறது.
Then again he looked at.
மறுபடியும் பார்க்கிறான்.
Then he saw another animal is coming.
இன்னொரு மிருகம் வருகிறது.
And it is like a leopard.
அது சிறுத்தை போல் இருக்கிறது.
Then again he looked.
மறுபடியும் பார்க்கிறான்.
And the fourth animal is coming.
நான்காவது ஒரு மிருகம்.
He was frightened. He cannot know what it is.
அது என்னவென்று தெரியவில்லை. ரொம்ப பயந்து.
Undescribable fearful animal.
விவரிக்க முடியாத பயங்கரமான மிருகம்.
I think it's a dinosaur. I don't know what it is.
ஒருவேளை டைனோசரா இருக்கு.
It's a terrible lizard, terrible beast.
அது ஒரு பயங்கரமான மிருகம்.
So we see that lion.
அங்கே சிங்கத்தை பார்க்கிறோம்.
Bear.
கரடி.
And the leopard.
சிறுத்தை.
What does it mean by that?
இதனுடைய பொருள் என்ன?
The interpretation is given in the book of Daniel.
தானியேலிலேயே விளக்கம் சொல்லியிருக்கிறது.
Daniel says the lion is the Babylonian kingdom.
அங்கே பாபிலோனை குறிக்கிறது அந்த சிங்கம்.
And then the leopard, the bear speaks about the Medo-Persians.
Medo-Persian என்று சொல்லக்கூடிய மேதியர் பெர்சியர் ராஜ்யத்தை அந்த கரடியானது
குறிக்கிறது. The third one,
மூன்றாவது,
the leopard,
சிறுத்தை,
the fast moving animal,
மிக வேகமாக போகிற மிருகம்.
It speaks about Alexander's kingdom, the Grecian kingdom.
கிரேக்க நாடான அலெக்சாண்டர்னுடைய ஆட்சியில் இருக்கிற கிரேக்க நாடு.
Fourth kingdom,
நான்காவது ராஜ்யம்.
Undescribable animal,
விவரிக்க முடியாத ஒரு மிருகம்.
Maybe like a dinosaur.
டைனோசர் போல இருக்கலாம்.
The Jurassic Park, you might have heard about it.
Jurassic Park ல வருகிற
டைனோசர். So a fearful animal.
ஒரு பயங்கரமான மிருகம்.
And he says that it is the Roman Empire.
அது ரோம ராஜ்யம்.
Now the four empires.
இந்த நான்கு மிருகங்கள்.
Now Daniel is looking into the history.
வரலாற்றுக்குள்ளே பார்க்கிறார்.
Listen carefully.
கவனிங்கள்.
Daniel is looking into the history.
தானியேல் வரலாற்றை பார்க்கிறார்.
So he saw lion.
அவன் சிங்கத்தை பார்த்தான். கரடி.
And leopard.
சிறுத்தை.
Now John is looking into the history.
அங்கே யோவானும் வரலாற்றை பார்க்கிறார்.
And he is looking behind.
அவன் அதற்கு பின்னால் பார்க்கிறார்.
Look at in chapter 13 of book of Revelation.
வெளிப்படுத்தல் பதிமூன்றிலே பார்க்கிறோம்.
See how he is describing.
எப்படி விளக்குகிறார்?
I saw a beast.
நான் ஒரு மிருகத்தை பார்த்தேன்.
First he says a leopard.
முதலாவது சிறுத்தையை போல இருந்தது. இரண்டாம் வசனம்.
He first start with the leopard.
சிறுத்தையிலிருந்து ஆரம்பிக்கிறார்.
Then he starts with the bear.
கரடியிலே ஆரம்பிக்கிறார்.
Then he ends with the lion.
சிங்கத்தோடு முடிக்கிறார்.
That means he is describing the kingdom that Daniel saw.
அந்த தானியேல் பார்த்த அந்த ராஜ்யத்தை இவர் விளக்குகிறார்.
Actually John is living at the Roman Empire.
உண்மையிலே யோவான் ரோமானிய பேரரசிலே வாழ்ந்து வந்தார்.
So see about this is describing about the Roman Empire.
அவை இது ரோமானிய ராஜ்யத்தை சொல்கிறது.
With the characteristic feature of all the previous kingdom.
இதற்கு முன்பு இருந்த ராஜ்யங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது.
So you have to study this book along with the book of Daniel.
ஆகவே இந்த புத்தகத்தை தானியேலின் புத்தகத்தோடு இணைத்து படிக்க வேண்டும்.
This very clearly shows
இது தெளிவாக காட்டுகிறது.
That there is a 10 nation is going to come from the Roman Empire.
ரோமானிய பேரரசிலிருந்து 10 ராஜ்யங்கள் வரப்போகிறது.
Look at the 10 horns.
அங்கே 10 கொம்புகளை பாருங்கள்.
The 10 horns speaks about the 10 coming kingdom.
அங்கே 10 கொம்புகளும் வரப்போகிற 10 ராஜ்யங்களை குறிக்கிறது.
That is from the fourth kingdom.
நான்காவது ராஜ்யத்திலிருந்து.
That is from the Rome.
ரோமானிய அரசு.
That means the Rome was ruling the whole Europe.
ஐரோப்பா முழுவதையும் ஆட்சி செய்த ரோமானியர்கள்.
Listen carefully.
கவனியுங்கள்.
Bible very clearly says.
வேதம் தெளிவாய் சொல்கிறது.
At the end time.
முடிவு காலத்தில்
யூரோப் இஸ் கோயிங் டு பி தி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி.
ஐரோப்பா என்பது மிக வல்லமை உள்ள நாடாக மாறும்.
And they are going to be united together.
அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்வார்கள்.
Now today
இன்றைக்கு
before our own eyes
நம்முடைய கண்களுக்கு முன்பாக
யூரோப் இஸ் யுனைட்டட் டுகெதர்.
ஐரோப்பா ஒன்றாக இணைகிறது.
About 25 countries are united together, united Europe.
யுனைடெட் யூரோப் என்று சொல்லுகிற 25 நாடுகளின் கூட்டமைப்பு இருக்கிறது.
It is not a European Union.
ஐரோப்பிய கூட்டமைப்பு.
Let me tell you one more thing.
ஒரு காரியம் சொல்கிறேன்.
In 1953 the European countries came together.
ஐரோப்பிய நாடுகள் ஒன்றானது.
They say that we want an economic strengthening economic reforms.
பொருளாதார மாற்றங்கள் செய்கிறதற்கு நாங்கள் ஒன்றுபட போகிறோம்.
1953 கையெழுத்திட்டார்கள்.
அதற்கு பெயர் ரோம
உடன்படிக்கை.
எல்லாரும் ஒன்றாக சேர்ந்தார்கள். 1953 வளர்ச்சி அதிகமாகிறது.
In January 2002
2002 ஜனவரியில நம்மை நாமே பலப்படுத்துவோம்.
We will have one currency.
நமக்கு ஒரே நாணயம் இருக்கும்.
The currency is euro currency.
அந்த நாணயத்துக்கு பெயர் யூரோ கரன்சி.
If you want to move around in Europe
ஐரோப்பா முழுவதும் நீங்கள் போக வேண்டுமானால்
carry the euro currency and move.
அந்த ஐரோப்பிய நாணயத்தை வைத்துக் கொண்டு போகலாம்.
I always used to tell the people
மக்களிடத்தில் நான் அதிகமாக சொல்லுவேன்.
The dollar value will reduce.
நடந்து ஒன்றாக மிகவும் பலம் வாய்ந்ததாக
இருக்கும்.
இந்த 10
கொம்புகள்
அந்த 10 நாடுகளில் இருந்து ஒரு சிறிய கொம்பு முளைக்கும்.
And that little horn is Antichrist.
அந்த சிறிய கொம்பு அந்திகிறிஸ்து.
That is what the Bible says.
அதுதான் வேதாகமம் சொல்கிறது.
So this is the coming of the Antichrist.
இதுதான் அந்திகிறிஸ்துனுடைய வருகை.
So let me ask you from where the Antichrist is going to come?
உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன் அந்திகிறிஸ்து எங்கே இருந்து வருவார்?
Bible is very clear.
வேதாகமம் தெளிவாக சொல்கிறது.
He is not going to come from China.
சீனாவிலிருந்து வரமாட்டான்.
He is not going to come from India.
இந்தியாவிலிருந்து வரமாட்டான்.
He is not going to come from America also.
அமெரிக்காவிலிருந்து
From where is going to come?
எங்கிருந்து வருவான்?
Bible is very clear.
வேதம் தெளிவாய் சொல்கிறது.
It is very definite.
உறுதியாய் சொல்கிறது.
That he has to come from Europe.
ஐரோப்பாவில் இருந்து தான் வர வேண்டும்.
And as a race he belongs to Rome or Roman race.
இனத்தை பற்றி சொல்லும் பொழுது அவன் ரோமானிய இனத்திலிருந்து வர
வேண்டும். He cannot be an African.
ஆப்பிரிக்கனா இருக்க முடியாது.
That is why I said that he cannot be Obama because he is an African. again.
ஆகவே தான் நான் சொன்னேன் ஒபாமாவை இருக்க முடியாது என்று.
So we see that when he is going to come.
எப்பொழுது வருவான்?
And he is coming from the sea.
அவன் எங்கிருந்து வருகிறான்? அவன் கடலிலிருந்து வருகிறான்.
He is coming from the sea.
கடலிலிருந்து வருகிறான்.
Sea is always disturbed.
கடல் எப்பொழுதுமே ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு இடம்.
So only from the disturbed nation he is going to come.
ஆகவே பாதிக்கப்பட்ட இந்த நாட்டு பகுதியிலிருந்து வருகிறான்.
When he comes,
வரும்பொழுது
he will say like this.
அவன் இப்படி சொல்வான்.
See now lot of disturbances is there.
அநேக பிரச்சனைகள் இருக்கிறது.
Economy is falling down.
பொருளாதாரம் கீழே விழுந்து கிடக்கிறது.
So I am here to save you.
நான் உங்களை காப்பாற்ற வருகிறேன்.
I will make peace.
நான் சமாதானம் தருவேன்.
I will bring peace in Jerusalem.
எருசலேமிலே நான் சமாதானம் தருவேன்.
I will bring Muslims and Jews together.
முஸ்லிம்களையும் யூதர்களையும் ஒன்று சேர்ப்பேன்.
I will find solution for the terrorism.
இங்கே பயங்கரவாதத்திற்கு நான் விடை தருகிறேன்.
I will find solution for fake notes.
இந்த கள்ள நோட்டுகள் கள்ள பணங்களை அடிக்கிறதிலிருந்து நான் உங்களுக்கு விடுதலை
தருகிறேன்.
நான் அதற்கெல்லாம் வழி சொல்லுகிறேன்.
I will improve the economy of the whole world.
உலகத்தின் பொருளாதாரத்தை
world will accept him.
உலகம் அவனை ஏற்றுக்கொள்ளும்.
Let me tell you.
ஒரு காரியம் சொல்றேன்.
He is going to be the greatest economist the world had ever seen.
உலகத்திலே இதுவரைக்கும் பார்த்திராத பெரிய பொருளாதார நிபுணனாக வருவான்.
Very soon he is going to get the Nobel Prize for economy. I am telling you.
சீக்கிரத்திலே அவன் இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு கூட பெறுவான்.
Even he may get the Nobel Prize for peace also.
சமாதானத்திற்கான பரிசையும் கூட பெறுவான்.
So such an efficient intelligent man he is going to be.
அப்படிப்பட்ட திறமையான அறிவுபூர்வமான ஒரு மனுஷன்.
And the whole world will surprise about him.
உலகம் முழுவதும் அவனை ஆச்சரியத்துடன் பார்க்கும்.
And he will introduce a number.
அவன் ஒரு எண்ணை அவன் அறிமுகப்படுத்துவான்.
What is the number?
அந்த எண் என்ன?
The number 666.
666.
Now if you look at that, this is the image of the images which Daniel had saw. I told you about it.
Daniel பார்த்த அந்த உருவங்கள் தான் இவை.
Okay, we'll just go ahead.
அடுத்து போலாம்.
Now see the 10 horns and the little horn, the Antichrist.
அங்கே 10 கொம்புகள், அதனுடைய ஒரு சிறிய கொம்பு.
This is the Roman Empire.
அதுதான் ரோம ராஜ்யம்.
So very clear from the Rome the Antichrist is going to come.
ஆகவே அந்திக்கிறிஸ்து ரோமிலிருந்து வருவான் என்பது தெளிவாக இருக்கிறது.
And now he is going to come along with the lady. Lady is the religion.
அங்கே ஸ்திரீ என்பவள் மதத்தை குறிக்கிறாள். அந்த அந்த ஸ்திரீயோடு அவன் வருவான்.
With the help of the religion the Antichrist will come in the world scene.
ஆகவே மதத்தின் உதவியோடு அந்திக்கிறிஸ்து வருவான்.
And the politics and the religion will unite together.
அரசியலும் மதமும் ஒன்றாக சேர்ந்து கொள்ளும்.
And you look at that, what is happening?
அங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள்.
Here is a man.
இங்கே ஒரு மனிதர் இருக்கிறார்.
I took from a magazine which is published in Kerala.
கேரளாவிலே வெளிவந்த ஒரு பத்திரிகையிலிருந்து நான் இதை எடுத்தேன்.
The week magazine.
ஒரு வார பத்திரிகை.
The week the magazine called Week Manor, published by Manorama.
அந்த அதனுடைய பெயர் வீக் என்கிற பத்திரிகை.
They say that
The
world is moving to the microchip.
அங்க மைக்ரோசிப்பை நோக்கி உலகமானது பயணித்துக் கொண்டிருக்கிறது.
All the information of every individual can be stored in the microchip.
அந்த மைக்ரோசிப்பிலே ஒவ்வொரு தனி மனிதனை பற்றிய விவரங்களும் பதிவு செய்யலாம்.
This is the scientist who discovered that.
இவர்தான் அதை கண்டுபிடித்த விஞ்ஞானி.
And his name is Kevin.
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 அவனுடைய பெயர் Kevin.
So he said that a small microchip.
அவர் சொல்லுகிறார் ஒரு சின்ன மைக்ரோசிப்
that can be introduced in your forehead.
உங்களுடைய நெற்றியிலே பதிக்கப்பட்டால்
and you can easily identify who are you.
நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம்.
And your every detail or your father's name, your mother's name, place of birth, every detail will be implanted in that chip.
உங்களுடைய தாயார் தகப்பனாருடைய பெயர்கள், உங்களை பற்றிய வயது விவரங்கள் எல்லாமே அதிலே பதிவு செய்யப்பட்டுவிடும்.
Your bank account, everything will be there.
உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் பற்றி அதில் இருக்கும்.
All the information can be stored there.
எல்லா தகவல்களும் அதிலே சேகரிக்கப்படும்.
And he says,
அவர் சொல்கிறார்,
the best place to store it is on the forehead.
உடம்பிலேயே அது பதிக்கப்படுகிறதற்கு சிறந்த இடம் நெற்றி.
Because the computer can read it.
ஏனென்றால் அதில இருந்து கம்ப்யூட்டர் அப்படியே வாசிக்க முடியும்.
Or it is on the right hand here in this place the best place to store this information.
அல்லது வலது பக்கத்தில் வலது கையில் இந்த இடத்துல அது பதிக்கப்படலாம்.
Because you can show to the computer very easily.
ஆகவே கம்ப்யூட்டருக்கு நேராக உங்களுடைய கைகளை அசைக்கும் பொழுது எளிதாக படித்துவிடலாம்.
All the information can be stored in that.
ஆகவே எல்லா தகவல்களும் அதில் பதிவு செய்யப்படும்.
Once you have the information,
ஒரு முறை உங்களுக்கு தகவல் கிடைத்தவுடன்
wherever you go,
எங்கு சென்றாலும்
everybody can understand you are an Indian.
எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒரு இந்தியர்,
யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு,
தமிழ்நாட்டிலிருந்து வருவீங்க,
யூ ஆர் ஃப்ரம் சென்னை,
சென்னையிலிருந்து
வருவீங்க, ஆல் தி டீடைல்ஸ் வில் பி தேர்,
எல்லா விவரங்களும் அதிலே தெரிந்து
வரும், சோ ஆல் தி இன்ஃபர்மேஷன் கேன் பி ஸ்டோர்ட்,
ஆகவே எல்லா தகவல்களும் அதிலே சேர்த்து வைக்கப்படும்,
சோ தே கேன் ஐடென்டிஃபை தி டெரரிஸ்ட் வெரி ஈஸிலி,
ஆகவே தீவிரவாதிகளை எளிதாக அடையாளம் கண்டு கொள்ளலாம்,
அண்ட் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் மணி ஃப்ரம் தி பேங்க் வெரி ஈஸிலி,
அங்க இருந்தபடியே உங்களுடைய பணத்தை வங்கியிலிருந்து வேறு வங்கி மாற்றலாம்.
லுக் அட் தட், திஸ் மேன் சேஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவரிவன்,
இந்த மனிதன் சொல்லுகிறார் இது சிப் மிகவும் முக்கியமானது, ஒவ்வொரு
நவ தி ஹோல் வேர்ல்ட் ஹஸ் அப்ரூவ்ட் தட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்,
உலகம் முழுவதும் அது முக்கியம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது.
நவ திஸ் மந்த், திஸ் மந்த்,
இந்த மாதம்,
யூ நோ தி இந்தியா ஹஸ் ஸ்டார்டட் தி சென்சஸ்,
இந்தியா கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறது.
I hope it has started, it has come to your homes.
உங்க வீட்டு கூட வந்து மக்கள் தொகை
கணக்கெடுப்பு. And the details they are writing.
அந்த விவரங்கள் கேட்கும் பொழுது.
They said that we are going to give a number to you.
உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம்.
UID, you have heard about it?
UID.
Unique Identity Number.
Unique Identity Number என்று உங்களுக்கு உரித்தான.
All the Indians are going to get that number.
எல்லா இந்தியர்களும் அந்த நம்பரை பெற போகிறார்கள்.
Including you and me, they are going to get it.
உங்களையும் என்னையும் சேர்த்து தான்.
Yes, they say that is a very important data.
அது முக்கியமான ஒரு விவரம்.
Within 3 years everyone will get this number.
3 வருஷத்துக்குள்ளாக ஒவ்வொருவருக்கும் நம்பர் கொடுக்கப்படும்.
And it will help to identify who you are.
அது நீங்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள உதவும்.
See, so many years before,
பல வருஷங்களுக்கு முன்பு,
Bible says that the Antichrist will come and give the number.
வேதாகம் சொல்கிறது அந்திக்கிறிஸ்துவானவன் வந்து அந்த எண்ணை கொடுப்பான்.
Now the things are moving towards that direction.
இப்பொழுது அந்த திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்.
And the scientists spend $50 million for finding out which is the best place.
எது சிறந்த இடம் என்பதை கண்டுபிடிக்க $50 மில்லியன் செலவழிக்கிறார்கள். எங்கே வைக்கலாம்?
If they would have asked me, I would have said that very easy to identify. Bible very clearly says it is on the forehead or on the right hand.
என்னிடம் கேட்டிருந்தால் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், வேதாகமத்திலே நெற்றி அல்லது இந்த கைப்பகுதி
என்று சொல்லி. See, the spawn is the size of a rice.
ஒரு அரிசி அளவு இருக்கக்கூடிய சிப்.
It's a small chip.
மிக சிறிய ஒரு
chip. All the informations are there.
எல்லா தகவலும் இருக்கு.
Within a small surgery that can be implanted.
சின்ன ஒரு ஆபரேஷன் செய்யறதன் மூலம் அதை உள்ளே புகுத்தி விடலாம்.
So this number,
இந்த எண்,
in the future,
வருங்காலத்தில்,
Antichrist is going to use.
அந்திகிறிஸ்து பயன்படுத்துவான்.
He control the whole world.
உலகம் முழுவதையும் கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வர.
With his computer he can control the whole world.
கம்ப்யூட்டரை வைத்து உலகம் முழுவதையும் கட்டுப்படுத்துவான்.
See, there is another family.
இன்னொரு குடும்பம் இருக்கிறது.
I collected this paper from Bombay Street.
Bombay Street.
I collected the paper from the Bombay Street.
இந்த பாம்பேயில் உள்ள தெருக்களில் இருந்து இந்த படம் எனக்கு கிடைத்தது.
Now this father and the mother and the child, they said, we want this on our forehead.
இவர்கள் கேட்ட தகப்பனும் தாயும் மகனும் கேட்கிறார்கள், எங்களுக்கு அது ஒன்று வேண்டும் என்று.
We want to be the first world's chip family.
உலகத்திலேயே முதலான சிப் குடும்பம் என்று எங்களுக்கு அந்த பெயர் வர வேண்டும்
என்று. ஆகவே
அந்த எண்ணை நோக்கி உலகம் போகிறது.
What the Bible says?
பைபிள் என்ன சொல்கிறது?
The Antichrist will come.
அந்திகிறிஸ்து வருவான்.
And he will give a number.
அவன் ஒரு எண் கொடுப்பான்.
666.
666.
And with that number.
அந்த நம்பரை வைத்து.
Without that you cannot buy or sell.
அந்த எண் இல்லாமல் நீங்கள் கொடுக்கவோ வாங்கவோ.
All the transaction will be done by that.
எல்லா கொடுக்கல் வாங்கலும் அதன் வைத்து தான் நடக்கும்.
Now the world is moving very clear. I need not to tell you very clear that world is moving towards that number.
உலகம் அந்த எண்ணை பெறுவதற்காக போய் கொண்டிருக்கிறது.
Those who are getting the number,
அந்த எண்ணை பெறுகிறவர்கள்,
Bible says that they are the wicked ones.
வேதம் சொல்லுகிறது அவர்கள் கொடிய வஞ்சனைக்காரர்கள்.
They are going to the hellfire.
அவர்கள் நரகத்தை நோக்கி போகிறவர்கள்.
And those who are not having this number,
இந்த எண் இல்லாதவர்கள்,
they are going to the blessed one.
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை.
So be careful not to take anything on your right hand or the forehead.
ஆகவே ஜாக்கிரதையா இருங்கள், இந்த இடத்திலோ நெற்றியிலோ எதையாவது வைத்து விட வேண்டாம்.
Only the believers will be opposing that.
அங்கே விசுவாசிகள் தான் அதற்கு எதிராக.
So we are not for that.
ஆகவே நாம் அதற்குரியவர்கள் அல்ல.
Because we are sealed by the Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை
போடப்பட்டோம்.
நீங்கள் ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டால்,
you need not to fear about this seal.
இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
Antichrist is coming to seal you.
அந்திகிறிஸ்து உங்களை முத்திரை போட வருகிறார்.
Let me tell you, if you are not sure about your salvation,
உங்களுடைய ரட்சிப்பை பற்றி இன்னும் உறுதி இல்லாமல் இருந்தால்,
this is the time you should be sealed by the Holy Spirit.
இதுதான் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும்.
Otherwise Antichrist will come and give this number to you.
அப்படி இல்லாவிட்டால் அந்திகிறிஸ்து உங்களுக்கு இந்த எண்ணை கொடுக்கும். and
you will go to the eternal hellfire.
நீங்கள் நித்திய வேதனைக்கு போவீர்கள்.
It is not, I am not frightening you.
உங்களை நான் பயமுறுத்தவில்லை.
This is a reality happening now.
இது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற உண்மை.
It shows that.
அது காட்டுகிறது
உங்களுக்கு. We are living at the end time.
நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம்.
Two things I told you.
இரண்டு காரியம்
சொன்னேன். The temple construction is taking place.
அந்த ஆலயம் கட்டுமானம் ஆரம்பிக்க போகிறது.
And the antichrist is coming with the number.
அந்திகிறிஸ்து அந்த நம்பரோடு வருகிறான்.
When you type in the computer www, you know what you are doing?
www என்று சொல்லி டைப் பண்ணும்போது என்ன செய்கிறீர்கள்?
Actually you are typing 666.
உண்மையிலே 666.
You know why?
ஏன் தெரியுமா?
You know when you write x,
x என்று எழுதும்போது,
in the, you know 10th standard how you write x, you write the x means 10th standard.
10th வகுப்பு 10 என்பதற்கு x போடுகிறோம்.
When b you write how, what is the number?
5 போடும்போது
5 b.
V என்று போட்டால் 5. அதே போல
the W when you write,
W என்று எழுதும் போது
in the Hebrew language,
எபிரேய மொழியில
it means 6.
6.
W or V if you write in the Hebrew language it is the number 6.
W அல்லது V என்று எழுதும் போது அந்த எபிரேய பாஷையில் 6 ஐ குறிக்கிறது.
Then you type www,
www என்று டைப் பண்ணும்போது
means what? Means 666.
666.
What means you can control with your internet the whole thing.
ஆகவே இன்டர்நெட்ல இது முழுவதும் நீங்கள் தொடர்ந்து
பார்க்க முடியும். What I mean is the antichrist is going to completely control the whole world with his internet.
அதனுடைய பொருள் என்ன? இந்த இன்டர்நெட் மூலம் அந்திகிறிஸ்துவானவன் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்ய போகிறான்.
666 he can control it.
666 அவன் ஆளுகை.
So the things are moving very very fast.
ஆகவே காரியங்கள் வேகமாக போகிறது.
So let us prepare for the Lord's coming.
ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு நாம்
before the antichrist appears.
அந்திகிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக
our Lord will appear.
கர்த்தர் வருவார்.
May God bless us to prepare ourselves for that.
கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆயத்தப்படுத்துவார்.
And we will learn about him more in the coming classes.
அவனை பத்தி வரக்கூடிய வகுப்புகளில் அதிகமாக.
May God bless this verse to